கங்கை அணிந்தவா கண்டோ தொழும் விலாசா சதங்கை ஆடும் பாத வினோத
ஆலயம் திரு சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ இருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் 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 வணக்கம். வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இன்றைய தியானம் தோல்வி. இமயமலையின் உச்சிக்கு போகின்றவர்கள் மேட்டில் ஏறுவது போன்று பள்ளத்திலும் இறங்கியாக வேண்டும். அருள் தேவே, உன்னை நாடி வரும் எனக்கு தோல்விகள் பல உண்டாவது இயல்பு. தோல்விகளை குறித்து மனமே நீ துயரடையாதே. தோல்வியினின்று நீ கற்றுக்கொள்ள வேண்டிய தனிப்பாடம் ஒன்றுண்டு. தோல்வியினின்று நீ பெறுகின்ற ஞானத்தையும் நல்லறிவையும் வேறு யாரும் உனக்கு வழங்க முடியாது. தோல்வியை நீ துருவி ஆராய்ந்தால், உன்னுடைய வீழ்ச்சியை நீ விசாரித்து பார்த்தால், மெய்யறிவு என்னும் பொக்கிஷம் அதனுள் நீ காண்பாய். இப்பொழுது தோல்வியாக தென்படுவது நாளைக்கு வரும் வெற்றிக்கு வித்தாகும். இதனையே திருவள்ளுவர் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் என்பார்.
மார்ச் 9 தேதி செவ்வாயன்று ஏகாதசியை முன்னிட்டு நமது திருக்கோவிலில் மாலை 6 மணி அளவில் பிரசன்ன வெங்கடேச பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். மார்ச் 10 தேதி பிரதோஷத்தை முன்னிட்டும், 11 தேதி சிவராத்திரியை முன்னிட்டும், அதாவது புதன் மற்றும் வியாழக்கிழமை, நமது திருக்கோவிலில் 4 கால பூஜை நடைபெற உள்ளது. இந்த பூஜைகள் யாவும் அரசாங்க விதிமுறைப்படி கொரோனா விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும்.
என்னப்பன் அல்லவா என்றாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என்றாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்பன் அல்லவா என்றாயும் அல்லவா, நீ என்னப்பன் அல்லவா என்றாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா. தொப்பனமோ என்றும் அப்பன் திருவருள், தொப்பனமோ என்றும் அப்பன் திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே, கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே. ஆரிய பாலனே அம்பலவானனே, ஆரிய பாலனே அம்பலவானனே, ஆண்ட கருணையை கேளி அறிவேனோ, ஆண்ட கருணையை கேளி அறிவேனோ. என்ன பண்ணவா என்றாயும் வந்தவா, என்ன பண்ணவா என்றாயும் வந்தவா, ஒன்ன பண்ணவா பொன்னம் பலத்தவா, ஒன்ன பண்ணவா பொன்னம் பலத்தவா, என்ன பண்ணவா என்றாயும் வல்லவா, என்ன பண்ணவா என்றாயும் வல்லவா, ஒன்ன பண்ணவா பொன்னம் பலத்தவா, ஒன்ன பண்ணவா பொன்னம் பலத்தவா.
மகா சிவராத்திரியின் மேன்மையை ஆகமங்கள், சிவமகாபுராணம், பத்மம் உள்ளிட்ட 10 புராணங்களும் குறிப்பிடுகின்றன. மகா சிவராத்திரியானது சிவனுக்கு உரிய இரவு என பொருள்படும். சிவனுக்கு உகந்த விரதங்களாக 8 விரதங்களை புராணங்கள் குறிப்பிடுகின்றன. அவை சோமவார விரதம், திருவாதிரை, உமாமகேஸ்வர விரதம், மகா சிவராத்திரி விரதம், கேதார விரதம், கல்யாண விரதம், சூல விரதம், ரிஷப விரதம் என்பவனே ஆகும். மாசி மாதத்தில் தேய்பிறை காலத்தில் வரும் சதுர்த்தசி நாளையே நாம் மகா சிவராத்திரியாக கொண்டாடுகின்றோம். அன்றைய தினம் விரதம் இருந்து சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வணங்குவதால் இறைவனின் அருளை பெறலாம். மாசி மாத சதுர்த்தசி அன்றுதான் பார்வதி தேவி சிவபெருமானை எண்ணி வழிபட்ட நாளாகும். அதனை சிறப்பிக்கவே ஒவ்வொரு மாதமும் வரும் சதுர்த்தசி நாளன்று சிவராத்திரியாக நாம் வழிபடுகின்றோம். பகல் பொழுது பரமேஸ்வரனுக்கும் இரவு பொழுது அம்பிகையான உமாதேவிக்கும் உரியது என்பது நியமம். ஆனால் சிவராத்திரி என்பது அம்பாளின் வேண்டுதலின்படி கொண்டாடப்படுவதால் அது சிவனுக்கு உரியதாயிற்று. சிவராத்திரி ஐந்து வகைப்படும். அவை நித்திய சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, மாத சிவராத்திரி, யோக சிவராத்திரி, மகா சிவராத்திரி. மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தசி நாளை மகா சிவராத்திரியாக சிவாலயங்களில் கொண்டாடுகின்றோம். ராத்ரா என்னும் சொல்லுக்கு செயலற்று ஒடுங்கி நிற்கும் காலம் என்று பொருள். இதனையே சம்ஹார காலம் அல்லது பிரளய காலம் என்று குறிப்பிடுவர். ஒவ்வொரு நாள் இரவும் உயிர்கள் தூக்கத்தில் ஒடுங்கி செயலற்று விடுகின்றன. அதனையே நித்திய சிவராத்திரி என்று குறிப்பிடுவர். தை மாத தேய்பிறை சதுர்த்தசியில் வருவது பட்ச சிவராத்திரி. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்த்தசி நாளில் வருவது மாத சிவராத்திரி. சோமவாரமான திங்கட்கிழமை சிவராத்திரி வந்தால் யோக சிவராத்திரி என்பர். மாசி மாத சிவராத்திரி மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரியை பற்றிய புராண கதைகள் பல உள்ளன. அதில் முக்கியமாக கூறப்படும் கதை ஒன்று உள்ளது. அதாவது பிரளய காலம் பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்து விட்டனர். உயிர்கள் எல்லாம் சிவனிடத்தை ஒடுங்கின. உலகமே இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில் எல்லையில்லா கருணையுடைய அம்பிகை அண்டங்கள் தோன்றி இயங்கும் பொருட்டு இறைவனை இடைவிடாது தியானம் செய்தால் அப்போது இறைவன் தன்னுள் ஒடுங்கி இருந்த உலகங்களை மீண்டும் உண்டாக செய்து உயிர்களை படைத்தருளினார். அப்பொழுது உமையவள், சுவாமி, நான் தங்கள் மனதில் தியானித்து போற்றிய காலம் சிவராத்திரி என்று பெயர் பெற வேண்டும் என்றும், அதனை சிவராத்திரி விரதம் என்று யாவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும், அதை கடைபிடிப்பவர்கள் எல்லா நலன்களும் பெற்று முக்தியடைய வேண்டும் என்றும் பிரார்த்தித்தார். இறைவனும் அவ்வாறே என்று அருள் புரிந்தார். அம்பிகையை தொடர்ந்து நந்தியம் பெருமான், சனகாதி முனிவர் சிவராத்திரி விரதம் அனுஷ்டித்து தங்கள் விருப்பம் நிறைவேற பெற்றார்கள் என்று புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. சிவராத்திரி அன்று கண் விழித்திருந்து விரதம் இருந்து இறைவனை வணங்கும் போது முழுமையான இறைவன் அருள் கிடைக்கும். தியானம் நிலைக்கும், நினைத்த காரியம் நடக்கும். விரதம் கடைபிடிப்போர் முதல் நாள் ஒரு பொழுது உணவருந்தி சிவராத்திரி அன்று உபவாசமாய் காலையில் குளித்து சிவசிந்தனையுடன் கண் விழித்திருந்து நான்கு கால வழிபாடு செய்ய வேண்டும். மறுநாள் காலையில் தீர்த்தமாடி சுவாமி தரிசனம் செய்து அடியார்களுடன் உணவருந்தி விரதத்தை நிறைவு செய்தல் வேண்டும். சிவராத்திரிக்கு மறுநாள் சிவபுராணம் படித்தோ அல்லது கேட்டோ பகல் பொழுதே கழிக்க வேண்டும். இவர்தான் சிவராத்திரி விரதம் இருக்கலாம் என்று எதுவும் இல்லை. மனிதராய் பிறந்த யாரு வேண்டுமானாலும் சிவராத்திரி விரதத்தை மேற்கொள்ளலாம். மகா சிவராத்திரி அன்று நான்கு கால அபிஷேகம் சிவபெருமானுக்கு நடைபெறும். ஒவ்வொரு காலத்திலும் சிவபெருமானின் ஒவ்வொரு கோலத்தை வழிபட வேண்டும். முதல் காலத்தில் முருகப்பெருமானை நடுவில் அமர்த்தி உமாதேவியும் சிவபெருமானும் காட்சி தரும் சோமாஸ்கந்தரை வழிபடுவர். இரண்டாம் காலத்தில் தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். மூன்றாம் காலத்தில் கருவறையின் பின்புறமுள்ள லிங்கோத்பவரை தரிசிக்க வேண்டும். நான்காம் காலத்தில் ரிஷப வாகன சிவனான சந்திரசேகரரை வழிபட வேண்டும். மறுநாள் காலையில் அன்னதானம் செய்ய வேண்டும். அன்னதானத்துக்கு பிறகே சாப்பிட்டு விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். சிவராத்திரி அன்று சிவாலயத்திற்கு வில்வ இலையுடன் செல்ல வேண்டும். இரவு கடைசி ஜாம பூஜை வரை அங்கே இருக்க வேண்டும். சிவாய நம என உச்சரிக்க வேண்டும். இந்த ஆண்டு சிவராத்திரி மார்ச் மாதம் 11ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை வருகின்றது. எனவே அருகிலுள்ள கோவிலுக்கோ நமது திருக்கோவிலுக்கோ சென்று நாம் கொரோனா விதிமுறைகளுக்கு உட்பட்டு சிவபெருமானை வணங்கி வழிபடுவோம். இல்லையென்றால் நமது வீட்டிலேயே அமர்ந்து சிவாய நம என்னும் மந்திரத்தை உச்சரித்து வணங்கி வழிபடுவோம்.
திருவடி மரபாவரம் தாரும் மாநில ஜகாய பார்வதி நேய பந்த ஜகாய பந்த மத பந்த குதாத முந்தை வினை போல இந்த குலந்தீர முந்தை வினை போல இந்த குலந்தீர எந்த பாதாத விந்தம் துணை சேர எந்த பாதாத விந்தம் துணை சேர பிரபாவனம் தாரும்
மங்களம் தரும் மகா சிவராத்திரி விரதம். ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியான சிவபெருமானுக்குரிய பெரு விரதங்களில் ஒன்று மகா சிவராத்திரி ஆகும். மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தசி என்று மகா சிவராத்திரி விழா உலகம் முழுவதும் இந்துக்களால் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. அம்பிகைக்கு உகந்தது நவராத்திரி விரதம், சிவனுக்கு பிடித்தது சிவராத்திரி விரதம். இரண்டுமே இரவோடு தொடர்புடைய விரத வழிபாட்டு நாளாகும். சிவராத்திரி விரதம் இருப்போருக்கு சிவனின் இடப்பக்கத்தில் வீற்றிருக்கும் அம்பிகையும் அருள் புரிகின்றார். சிவன் லிங்கத்தில் எழுந்தருளி அருள் புரிகின்ற நாளே சிவராத்திரி. ஒருமுறை பிரம்மனும் நாராயணனும் சிவனது அடி முடிகளை தேடினர். அவர்கள் இருவருக்கும் எட்டாமல் அண்ணாமலையார் அருள் ஜோதியாக ஒளி வீசிய நாளும் இதுவே. தேவர்களும் அசுரர்களும் அமுதம் வேண்டி திருப்பார்கடலை கடைந்த பொழுது அதில் இருந்து அலகால விஷம் தோன்றியது. அந்த நஞ்சினை பெருமான் உண்டு உலகை காத்து அருளினார். அந்த நாளில் தேவர்கள் சிவனை பூஜித்து அர்ச்சித்து வழிபட்டனர். அந்த நாளே சிவராத்திரி ஆகும். பின்னொரு காலத்தில் உலகம் அழிந்து யாவும் சிவனுடன் ஒடுங்கியது. அந்தகாரம் சூழ்ந்த அந்த இருளில் பார்வதி தேவி சிவபெருமானை ஆகமங்களில் கூறியுள்ளபடி நான்கு காலம் வழிபட்டாள். அவள் அவ்வாறு வழிபட்டதின் நினைவாக தொடர்ந்து சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது என்றும் சொல்லலாம். அந்த இருளில் பார்வதி தேவி பரமனை நோக்கி, இந்நாளில் நான் எவ்வாறு வழிபட்டேனோ அப்படியே வழிபடுவோருக்கு இப்பிறவியில் செல்வமும் முற்பிறவியில் சொர்க்கமும் இறுதியில் மோட்சமும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். பரமசிவனும் அப்படியே ஆகட்டும் என்று அருள் பாலித்தார். அதன்படியே அன்று முதல் சிவராத்திரி சிறப்புடன் கொண்டாடப்பட்டு வருகின்றது. மகா சிவராத்திரி அன்று இரவில் முறைப்படி விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் கோடி பிரம்மஹத்தி தோஷம் விலகும், சிவலோக வாசம் கிட்டும், காசியில் முக்தி அடைந்த பலன் கிடைக்கும், சகல செல்வங்களும் நிறைந்த மங்கள வாழ்வும் உண்டாகும் என சிவபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது. சிவராத்திரியில் ஐந்து வகை உண்டு. நித்திய சிவராத்திரி, பக்ஷ சிவராத்திரி, மாத சிவராத்திரி, யோக சிவராத்திரி, மகா சிவராத்திரி என்று வகைப்படுத்தலாம். மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் சிவராத்திரி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் உள்ள சிவன் படத்திற்கு அல்லது சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து அருகில் உள்ள சிவன் கோவில்களுக்கு சென்று சிவதரிசனம் செய்ய வேண்டும். முடியாதவர்கள் சிவ ஆலயங்களுக்கு சென்று நான்கு காலங்களிலும் நடைபெறும் விசேஷ பூஜைகளில் கண்டுகளிக்கலாம். பால், தயிர், நெய், தேன், பூஜை பொருட்களை கொடுக்கலாம். அன்று முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும். இந்த நான்கு சாம பூஜைகளில் இரவு 11:30 மேல் 1 மணிக்குள் நடைபெறும் சிவபூஜையே சிறந்ததென சொல்லுவார்கள். இது லிங்கோற்பவ காலம், விஸ்வரூப தரிசன நேரம். உருவமற்ற சிவன் உருவம் பெற்று லிங்கோற்பவ மூர்த்தியாக லிங்கத்திலே திரு காட்சி தரும் புனிதமான நேரம் இதுவே. பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனின் முடி அடிகளை காண முயலும் தோற்றம் அப்பொழுதுதான் புலப்படுகின்றது. சிவ தரிசனமும் கிடைக்கின்றது. மும்மூர்த்திகளும் அங்கே தரிசனம் தருவதால் அவர்களின் பேரருளும் பக்தர்களுக்கு கிடைக்கின்றது. சிவராத்திரி தினத்தன்று முழு உபவாசத்தை கடைபிடிப்பதால் எம்பெருமான் வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றுவதுடன் மகிழ்ச்சியையும் வாழ்வில் முன்னேற்றத்தையும் அளிப்பார் என புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. சிவராத்திரி விரத மகிமை. ஒருமுறை சிவராத்திரி அன்று வில்வ மரத்தடியில் சிவனும் பார்வதியும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அதை மரத்தில் இருந்த ஒரு குரங்கு தூங்காமல் கேட்டுக்கொண்டிருந்தது. தூக்கம் வராத குரங்கு வில்வ இலைகளை பறித்து சிவன் மேலும் பார்வதி மேலும் வீசியபடியே இருந்தது. சிவராத்திரியில் நாலு காலங்களிலும் தூங்காமல் குரங்கு வீசிய வில்வ இலைகளை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார். அந்த குரங்கிற்கு மகா சிவராத்திரி விரதம் இருந்த பலன் கிடைத்தது. மறு பிறவியில் முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறக்க அருள் பாலித்தார். உடனே அந்த குரங்கும் தான் பெற்ற பாக்கியத்தை உலகம் அறியும் பொருட்டு முசுகுந்த மனனாக வாழும் காலத்தில் குரங்கு முகத்துடனே பிறக்க வேண்டும் என்றும் வரம் கேட்டது. சிவனும் அப்படியே ஆகட்டும் என்று வரமளித்தார். அப்படியே சோழ மன்னர் முசுகுந்த சக்கரவர்த்தியாக குரங்கு முகத்துடன் பிறந்து இம்மூ உலகிலும் ஆட்சி செய்தார். அடுத்தது விரதம் இருந்து முக்தி பெற்ற வேடன். தஞ்சை மாவட்டம் திருவைக்காவூரில் விக்னேஸ்வரர் கோவில் உள்ளது. ஒரு காலத்தில் இந்த ஆலயத்தில் தவநிதி என்கின்ற முனிவர் தங்கியிருந்து வழிபட்டு வந்தார். அப்பொழுது மான் ஒன்றை வேட்டையாட வேடன் ஒருவன் துரத்தி வந்தான். தப்பி ஓடிய மான் ஆலயத்துள் புகுந்து தவநிதி முனிவரை தஞ்சமடைந்தது. முனிவர் அதற்கு அபயம் அளித்தார். இதனால் கோபம் கொண்ட வேடன் முனிவரை தாக்க தயாரானான். அடியாரின் துயரை நீக்க இறைவன் புலி வேடம் கொண்டு இறைவனை துரத்தினான். உயிருக்கு பயந்த வேடன் அங்கிருந்த மரத்தின் உச்சியில் ஏறிக்கொண்டான். அவனை துரத்திய புலி மரத்தின் கீழே அமர்ந்தது. வேடன் இரவு முழுவதும் மரத்தில் தங்கியிருந்தான். பயத்தினால் தூக்கம் வரவில்லை, ஆனால் பசியினால் அவனுக்கு தூக்கம் வந்தது. கீழே விழுந்து விடாமல் இருப்பதற்காக மரத்தில் இருந்து ஒவ்வொரு இலைகளாக பிரித்து கீழே போட்டுக்கொண்டே இருந்தான். அன்று சிவராத்திரி, அதனால் அவன் பறித்து போட்ட இலைகள் கீழே புலி வடிவில் இருந்த சிவபெருமான் மீது அர்ச்சனையாக விழுந்து கொண்டே இருந்தது. இதனால் தூக்கமின்றி சிவனை வழிபட்ட புண்ணியம் அவனுக்கு கிடைத்தது. இறைவன் வேடனுக்கு மோட்சம் அளித்தார். விடிந்ததால் அவனது ஆயுள் முடியும் நிலை இருந்தது. பொழுது விடிந்ததும் அவன் உயிரை பறிக்க யமன் ஆலயத்துள் நுழைந்தான். உடனே தட்சிணாமூர்த்தி வடிவில் தோன்றிய இறைவன் கையில் கோலேந்தி யமனை விரட்டினார். யமனும் விடவில்லை. இதனால் சிவனின் கோபம் உச்சிக்கு போனது. நந்தி தனது சுவாசத்தினால் யமனை உள்ளே நுழையாமல் தடுத்தார். இதனை நினைவுபடுத்தும் வகையில் நந்தி வாசலை நோக்கியவாறும் தட்சிணாமூர்த்தி கையில் கோலேந்தியும் காட்சியளிக்கின்றார். இத்திருத்தலத்தில் நன்மை தரும் சிவராத்திரி பூஜை. சிவாய நம என சிந்தித்து இருப்போருக்கு ஒரு நாளும் அபாயம் இல்லை என்பது ஆன்றோர் வாக்கு. சிவராத்திரி தினத்தில் இரவில் சிவபெருமானை வேண்டி நான்கு ஜாம பூஜைகள் நடத்தப்படுகின்றது. மாலை 6:30 மணி, இரவு 9:30 மணி, நள்ளிரவு 12:30 மணி, அதிகாலை 3 மணி ஆகிய நேரங்களில் சிவலிங்க அபிஷேகம் செய்வோருக்கு நன்மை பயக்கும். முதல் காலத்தில் சிவனுக்கு பிரம்மா பூஜை செய்வதாக ஐதீகம். இந்த காலத்தில் விரதம் இருந்து பூஜித்தால் பிறவியில் இருந்து விடுபட்டு நற்பலன்களை அடையலாம். மகாவிஷ்ணு இரண்டாவது கால பூஜையை செய்கின்றார். இந்த காலத்தில் விரதம் இருந்து பூஜிப்பதால் தன தானிய சம்பத்துக்கள் சேரும். 3 கால பூஜையை சக்தியின் வடிவாக அம்பாள் செய்வதாக ஐதீகம். இதை லிங்கோத்பவ காலம் என்பார்கள். சிவனின் அடி முடியை காண வேண்டி பிரம்மா அன்னப்பறவை வடிவில் மேலேயும் மகாவிஷ்ணு வராக ரூபமாக பாதாள லோகத்தையும் தேடிய சிறப்புடையது இக்காலம். இந்த காலத்தில் விரதம் இருந்து பூஜிப்பதால் எந்தவித தீய சக்தியும் நம்மை அண்டாமல் இருக்க சக்தியின் அருள் கிட்டும். 30 தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூதகணங்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் 4 காலத்தில் சிவபெருமானை பூஜித்ததாக கருதப்படுகின்றது. அப்பொழுது விரதம் இருந்தால் பதவி உயர்வு கிடைக்கும், இல்லறம் இன்பமாக திகழும், நினைக்கின்ற காரியம் நிறைவேறும்.
எப்படி பாடிலகும் அடியார், எப்படி பாடிலகும் அடியார், எப்படி பாடிலகும் அடியார், எப்படி பாடி பாடி பாடல ஆசை கொண்டேன் சிவனே எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாடல ஆசை கொண்டேன் சிவனே எப்படி பாடினரோ
கோவில் அறிவிப்பு. மார்ச் 9ஆம் தேதி செவ்வாயன்று ஏகாதசியை முன்னிட்டு நமது திருக்கோவிலில் மாலை 6 மணி அளவில் பிரசன்ன வெங்கடேச பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். மார்ச் 10ஆம் தேதி பிரதோஷத்தை முன்னிட்டும், 11ஆம் தேதி சிவராத்திரியை முன்னிட்டும், அதாவது புதன் மற்றும் வியாழக்கிழமை, நமது திருக்கோவிலில் 4 கால பூஜை நடைபெற உள்ளது. இந்த பூஜைகள் யாவும் அரசாங்க விதிமுறைப்படி கொரோனா விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும்.
வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
கருதா பிழையும்